الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأهل البيت கணியமிக்க உலமாக்களே, நமது தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாலமனை அபிவிருத்தி குழு தலைவர் சோதரர் ஃபரீத் அவர்களே, நம்முடைய நகர முதல்வர் அல்ஹாத் எஸ்எச்எம் அஸ்பர் ஜேபி அவர்களே, பேராவூர் நகரசபை பிறவி நகர முதல்வர் அல்ஹாத் தஸ்லீம் அவர்களே, ஜாமியுல் ஹசனா ஜும்மா பள்ளி இப்ராஹிம் ஹாஜர் அவர்களே, ஜனாதிபதி செயலகத்தினுடைய சிரேஷ்ட உதவிச் செயலாளர் அவர்களே, பலமுனை நடுவர் ஜும்மா பள்ளி வாசல் தலைவர் நிர்வாக உறுப்பினர்களே, முன்னாள் பிரதேச உறுப்பினர் சகோதரர் முபாரக் ஜேபி அவர்களே, மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசல் நம்பிக்கையாளர் சபை தலைவர் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களே, பாலமுனை மீனவ கூட்டுறவு சங்கங்களுடைய தலைவர்களே, நிர்வாகஸ்தர்களே, பாலமுனை விளையாட்டு கழகங்களுடைய தலைவர்களே, நிர்வாகஸ்தர்களே, மேடலமைத்திருக்கின்ற பெரியோர்களே, மிகச் சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட உறுப்பினர் சகோதரர் அமீர் ஹம்சா அவர்களே, பெரியோர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பேராவூர் நகரசபை உறுப்பினர் சகோதரர் பாஷித் அலி ஆசிரியர் அவர்களே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அல்ஹாத் கே எம் ஃபரீத் ஜேபி அவர்களே, இங்கு மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே, சகோதரர்களே, மேடையில் இருக்க தலை வரைத்து கீழே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிரேஷ்ட உறுப்பினர்களே, பாலமுனை அபிவிருத்தி குழு உறுப்பினர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பின்னால் நிறைய பேர் இருக்கிறீங்களே, இங்க வந்திருக்கலாம் இல்ல? சரி, ஓகே. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினூடாக உங்களையோரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லா, உங்களுக்கு தெரிந்து நெருங்கி வருகின்ற 8 இன்னும் 7 நாட்களில் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோம். பாராளுமன்ற தேர்தல் என்பது நமது பிரதிநிதித்துவம் தெரிவித்திருக்க, ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வழக்கமாக பெரிய ஆர்வம் காட்டுவதில்லை, இப்படி நிறைய கூட்டங்கள் போடுவதும் இல்லை. ஒருவரை பெரிய விஷயம் சொன்னால் மக்கள் வாக்களிப்பதுதான். நான் 7 ஜனாதிபதி, இது 7 ஜனாதிபதி தேர்தல், 7 ஜனாதிபதி தேர்தலுக்கு நான் வேலை செய்திருக்கிறேன். 6 ஜனாதிபதி தேர்தல்களுக்கு மிக மும்முரமாக வேலை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலை விடவும் கூடிய அளக்கையோடு வேலை செய்திருக்கிறோம். என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் கூட நாம், நமது கட்சி, நமது மத்திய குழுவினர் எடுக்காத அக்கறையும் கவனத்தையும் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினுடைய தேர்தலுக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சமாதானத்தை கொண்டு வந்தவர். 30 வருடம் யுத்தத்திலே சிக்கொண்டிருந்த நாட்டை மீட்டெடுத்தவர். அந்த யுத்தத்திலே அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் சந்தித்தோம். யுத்தத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. யுத்தத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள். இந்த மண்ணிலே இருந்து விடுதலை விலக்கி அளித்து உங்களை மீண்டும் இந்த மண்ணுக்கு கொண்டு வருவதற்காக இராணுவத்தோடு வருகின்ற போது நேரடி மோதலிலே நாங்கள் ஈடுபட்டவர்கள். சகோதரர் பள்ளியினுடைய தந்தை இப்ராஹிம் காக்கா அவர் காலமாகிவிட்டார். அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். சகோதர் இப்ராஹிம் காக்கா அவர்கள் நாங்கள் இந்த மண்ணை மீட்பதற்காக இராணுவத்தோடு வருகின்ற போது நேரடியாக விடுதலை துப்பாக்கிகளை தீர்த்து அப்போது எனக்கு பாதுகாப்புக்கு வந்த ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி இந்த இடத்தில் அழைக்கின்ற இந்த வீரியை நான் இந்த இடத்தில் இருக்க கொண்டிருக்கின்றேன். மூன்று புலிகளும் படுகொலை செய்யப்பட்டார்கள். மோதி ஜும்னா பள்ளிவாசலுக்கு அருகாமே எனக்கு சம்பவம். நானும் இந்த வீதியிலாம் படுத்து எனக்கு மேல் இப்ராஹிம் அக்கா படுத்து அனுப்பிடுக்கு அவருடைய அப்போ நான் உண்மையா தமிழ்ராமகண்டு எனக்கு மேல் இப்ராஹிம் அக்கா படுத்து அதுக்கு மேல ராணுவம் படுத்துதான் என்ன அந்த துப்பாக்கி வெட்டுக்கழுதியை இருந்து காப்பாற்றினார்கள். நீங்கள் யாரும் இந்த ஊரிலேயே நீங்கள் எல்லோரும் அங்கே காத்தான்குடியில் அகதிகள் முகாம்களிலே இருந்தீர்கள். அவ்வாறு பல துன்பங்களை துயரங்களை நாங்கள் சந்தித்தோம். மீண்டும் இந்த மண்ணுக்கு வந்து பல உறவுகளை இழந்தீர்கள், உடமைகளை இழந்தீர்கள், சொத்துக்களை இழந்தீர்கள், பல வருடம் வீடுகளில் தூங்க முடியாத உறவினர்களை வீடுகளிலே தங்கினீர்கள். சமைத்த சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாமல் ஓடி அலைந்த நாட்கள் எத்தனையோ இருக்கிறது. கடலிலே மீன்பிடிக்கின்ற போது எத்தனையோ பேர் படுகொலை செய்யப்பட்டது. ஏன் எங்களுடைய வள்ளங்கள் படகுகள் எல்லாம் எரிக்கப்பட்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை நாங்கள் இழந்தோம், வீடு வாசல்களை இழந்தோம், எல்லை புறங்களை இழந்தோம், உணர்வுகளை இழந்தோம். இவ்வாறு நாங்கள் வாழ்ந்தோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து இதே பகலாக யுத்தம் செய்து அமெரிக்கா, கனடா, நோர்வே, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள், இந்தியா அழுத்தங்களை கொடுத்த போதும் எந்த அழுத்தங்களுக்கும் செவிசாய்க்காமல் அமெரிக்க ஜனாதிபதி இதனுடைய தொலைபேசியை கூட இரண்டு நாட்கள் பதிலளிக்காமல் அந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வந்தார். பிரபாகரனையும் கொலை செய்து முழு இயக்கத்தையும் படுகொலை செய்தார், பூண்டோடு ஒழித்தார். ஆகவேதான் இன்று நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நிம்மதியாக வியாபாரம் செய்கின்றோம். எங்களிடமிருந்து பறிபோன கிராமங்களில் மீண்டும் நாங்கள் குடியேறியிருக்கிறோம். இன்று நாடு அபிவிருத்தி அடைகிற அபிவிருத்தி பாதைக்கு சென்றிருக்கின்றோம். உங்களுடைய பிரதேசங்களில் பல அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறோம், பல வீதிகளை போட்டிருக்கிறோம், பாடசாலைகளை கட்டியிருக்கிறோம், நிறைய தேவைகளை செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லா பாலங்கு நறுவடையிலிருந்து கருபலா வரை செல்கின்ற வீதி சுமார் 56 மில்லியன் ரூபாய் செலவில் செய்வதற்கு ஏற்கனவே டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கவில்லை. நேற்று முந்தினம் கூட அந்த கண்டக்டர் வந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். 5 வேலைகள் இந்த வீதி மாத்திரம் 56 மில்லியன் ரூபாயிலே RDA உடன் இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். அவருக்கு இப்போது 2 மாதம் போய்விட்டது. இது 4 மாதங்களுக்குள் அவர் அந்த வேலையை முடிக்க வேண்டும். நேற்று கூட நேற்று முன்தினம் எங்களுடைய சேர்மன், நான், அந்த கண்டக்டர், RDA எல்லோரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் RDA மழை இன்னும் பூமி காலால் வேலையை ஆரம்பிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். அவர்கள் ஜனவரி 15 பின்னர் தான் மழை நிலைமையை பார்த்து நாங்கள் அனுமதி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த மண்ணிலே பல அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று புதுவெள்ளம் குறைந்திருக்கிறது. இது நான் கழிப்பதெல்லாம் கடந்த ஆண்டு உரிய வேலைகள். இந்த ஆண்டிலே நிறைய வேலை திட்டங்கள் சேவை செய்ய இருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு இந்த ஆண்டிலே திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே பல அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறோம். அதே போன்று என்னுடைய நிறுவனத்தினூடாக அரசாங்கத்துக்கு வெளியிலே இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இலவசமாக குடி தண்ணீரை பெற வேண்டும் என்று நாங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 450 பேருக்கு இதுவரையில் அந்த அவர்கள் குடிநீரை பெறுவதற்கு என்னுடைய நிறுவனம் அரசாங்கத்துக்கு உங்களுடைய ஊருக்கு நாங்கள் தண்ணீர் விநியோகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் நான் கடந்த முறை வந்தபோது சில பிரதேசங்கள் உள்வாங்கவில்லை என்று சொன்னார்கள். அதற்கு தேவையான நிதியையும் அரசாங்கத்தில் எண்ணிப்பை ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். மழை முடிந்தவுடன் மிகுதி இந்த பிரதேசம் பதிக்கப்படாமல் இருக்கின்ற குழாய்கள் பதிக்கப்படாமல் இருக்கின்ற மற்ற பிரதேசத்துக்கு தேவையான முழு நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போது தண்ணி மழை நீர் நிற்பதால் அந்த வேலைகளை இன்னும் செய்யவில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாதம் அளவு போனவுடன் போட்ட போட் மிகுதி பாதிக்கும் குழாய்களை பதிப்பார்கள். ஆகவே எந்த ஒரு பிரதேசமும் எந்த ஒரு வீதியும் இந்த மண்ணிலே குழாய் நீர் பதிக்காத இடமாக இருக்காது. முழு நிதியையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தேவை என்றால் இன்னும் 400 மில்லியன் இருக்கிற காசு இருக்கிறது. குழாய் நீர் தேவையான ஊருக்கு பதிப்பதற்கு 400 மில்லியன் இருக்கிறது. நான் தான் தீர்மானிக்க வேண்டும் எந்த ஊருக்கு கொடுக்க வேண்டும் என்று. குழாய் நீர் பதித்தாலும் பெற்றுக்கொள்ள வசதி இல்லை என்பதற்காக அந்த வருமானம் குறைந்த மக்கள் அந்த நிதியை செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக நம்முடைய நிறுவனம் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஒரு தனவந்தரோடு உடன்படிக்கை செய்து 5000 பேரளவில் இந்த பிரதேசங்களிலே எல்லா பிரதேசங்களிலுமா 5000 பேரளவில் ஏழாவது கூடுமான கிட்டத்தட்ட 500 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். கடந்த வாரம் கூட 200 பேருக்கு கொடுத்தோம். எல்லா 6 என்று எல்லா பிரதேசங்களிலும் அதனை செய்து வருகிறோம். காத்தாங்குடியில் மாத்திரம் 4500 பேருக்கு அந்த உதவியை நாம் செய்திருக்கிறோம். பாலம்மையில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் செய்வதற்கு அலமதுல்லா எங்களிடத்திலே நிதி இருக்கிறது. நான் சவுதி அரேபியாவிலே உடன்படிக்கைகளை செய்திருக்கிறேன். இதுவரை இந்த விண்ணப்பித்த இன்று வரை விண்ணப்பித்த 405 பேருக்கு நாங்கள் விநியோகித்திருக்கிறோம். ஆகவே அபிவிருத்தி பணிகளை செய்கின்றோம், பாதுகாப்பை உறுதி செய்திருக்கின்றோம். நமது பிரதேசம் மாத்திரமல்ல தேசிய ரீதியிலும் செய்யப்பட வேண்டிய பல வேறு திட்டங்களை செய்திருக்கிறோம். முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு, முஸ்லீம்களுடைய பூர்வீகம், முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் போன்றவற்றையும் பாதுகாப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் செய்திருக்கிறோம். இந்த சமுதாயத்தை வந்தான் பலத்தான் என்று சொல்லுகின்ற அந்த பௌத்த சமூகத்திற்கு பெகுபல செய்த ஜாத்திக ஹெரோருமே போன்ற பௌத்த தீவிரவாத அமைப்புகளுடைய அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு முஸ்லீம்கள் ஒருவரிடம் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் என்ற உறுதியையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்கான நூதன சாலையையும் நாம் அமைத்திருக்கிறோம். ஆகவே முஸ்லீம் சமூகத்திற்கு தேவையானவற்றை நாம் செய்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிடத்திலே நான் போய் கேட்டேனோ அவர் எதையும் மறுப்பு தெரிவிக்காமல் தேவையான அளவு நிதியை ஒதுக்கீடு செய்து தந்ததன் மூலம் அல்ஹம்துலில்லா பாரிய அபிவிருத்தி பணிகளை செய்கின்றோம். இலங்கை முஸ்லீம்களுக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஒரு முஸ்லீம் பல்கலைக்கழகத்தை 1200 கோடி ரூபாய் செலவிலே அந்த பல்கலைக்கழக விதைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதியையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தந்தார்கள். ஆகவே முஸ்லீம் சமூகத்தினுடைய ஊர் பிரச்சனை, மாவட்ட பிரச்சனை என்று எவற்றையெல்லாம் கேட்டோமோ அவற்றையெல்லாம் அவர் தந்தார். எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தார், பயங்கரவாதிகளை அழித்தொழித்தார். நாங்கள் இன்று நிம்மதியாக வீடுகளிலே உறங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்சே எங்களுக்கு உருவாக்கி தந்தார். அது எங்களுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு மஹிந்த வந்தாலும் உண்டுதான், மைத்திரி வந்தாலும் உண்டுதான், ரணில் வந்தாலும் உண்டுதான் உண்டுதான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஆட்சி செய்யப் போகிறவர்கள் யார் ஆட்சி செய்பவர்கள் எங்களுடைய சமூகம் தொடர்பாக, எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக யார் உத்தரவாதங்களை தருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம். அவர்கள்தான் நாங்கள் யானைக்கு வாக்களித்திருக்கிறோம். ஆர் பிரேமதாசாவுக்கு யானைக்கு வாக்களித்து அவரை பிரதமராக்கியவர்கள் நாங்கள். சந்திரிகா அம்மையாருக்கு வாக்களித்து அவரை பிரதமராக்கியிருக்கிறோம். நாங்கள் இன்று மஹிந்த ராஜபக்சேவுக்கு வாக்களித்து கடந்த முறை ஜனாதிபதியாக்கினோம். இப்போது மீண்டும் மஹிந்த ராஜபக்சேவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஒருங்கிணைந்து போட்டியிடுகிறார் மைத்திரிபாலா சிறிசேனா அவர்கள். எனக்கும் அவருக்கும் இடையிலே தனி பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு மிக துவேஷமான ஒரு அமைச்சர் மைத்திரிபாலா சிறிசேனா அவர்கள் தான் மிக துவேஷமான ஒருவர். நாங்கள் இத்தனை தேவைகளை கேட்டு போனாலும் ஒரு வேலையையும் எங்களுக்கு செய்ய மாட்டார். காத்தாங்குடி தலைவைத்திய சாலையையும் புலனர்வ தலைவைத்திய சாலையையும் மத்திய அரசு பொறுப்பேற்பது என்று கேபினட் தீர்மானித்தது. அந்த கேபினட் தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களை அப்படி தீர்மானம் எடுத்து ஒரு வாரத்திலே அமைச்சரவை மாற்றி நிற்பட்டது. அந்த அமைச்சரவை மாற்றத்திலே என்னுடைய நண்பர், நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு அமைச்சர் கௌரவ நிமல் சிறிபாலன் சில்வா சுகாதார அமைச்சரிலிருந்து மாற்றப்பட்டு மைத்திரிபால சிறிசேன அந்த அமைச்சுக்கு வந்தார். அவர் புலனரவை கேபினட் தீர்மானம் இருந்தும் புலனரவை மாத்திரம்தான் மத்திய அரசுக்கு எடுத்தார். காட்டாமுடி வைத்தியசாலை அவர் பொறுப்பேற்கவில்லை. பல தடவைகள் அவரிடத்திலே போய் அதை பொறுப்பேற்குமாறு நான் விரண்டு கொள்கிறேன் இருந்தும் அவர் மறுத்துவிட்டார். அவரை அழைத்து வந்து காட்டாமுடிக்கு அவருக்கு வரவேற்பு கொடுத்து, நீங்க ஒன்றும் காசு தர வேண்டாம், எத்தனை மில்லியன் என்றாலும் நான் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு வந்து நான் அபிவிருத்தி செய்கிறேன், நீங்கள் பொறுப்பேற்று நிகழ்ந்து அதை மட்டும் நீங்கள் கொடுங்க என்று சொன்னோம். மூன்று வருடமே மாற்றினார், உறுதி வரையும் அவர் செய்யவில்லை. இந்த ஜனாதிபதி தேர்தல் கோரப்பட்டதன் பின்னரும் போய் நான் சொன்னேன், எனக்கு தெரியாது அவர் இவர் சென்று போவார் என்று. அப்பயும் நான் அவருக்கு அவர் ராஜினாமா செய்வதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட போய் சொன்னேன், சார் இதை நீ உடனடியாக செய்யுங்கள், அது தேர்தலுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்று அப்போது நான் அவர் சொன்னேன். அவர் ஒருபோதும் செய்யவில்லை, அவர் எந்த உதவியையும் செய்யவில்லை. ஒருவருக்கு வேலை வாய்ப்பு, எனக்கு ஒரு நான் ஒரு இங்குள்ள சகோதரர் என்னுடைய அலி 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 உங்களுடைய பெரிய இந்த பாலியலை சேர்ந்த சகோதரர் அலி, அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டேன், அவருக்கு அந்த நியமனத்தை அவர் கொடுக்கவில்லை. அதை நான் அமைச்சரிடத்திலே பேசியவர் சொன்னார், நீங்கள் அமைச்சுக்கு வாருங்கள், நான் உடனடியாக நியமனம் தருகிறேன் என்று. சுமார் எனக்கு அப்பை வந்தது இரண்டு மணி தியாகம், நாங்கள் அமைச்சர்கள் அமைச்சர்களை சந்திக்க சென்றால் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி டைமு தான் போவோம், உடனடியாக சந்திக்க வேண்டும். இரண்டு மணி நேரம் அவரை நான் காத்துக் கொண்டிருந்தேன் வெளியிலே, அவரை நீ சந்திக்கவில்லை. நானும் ஒரு அமைச்சர், நான் அவர் இந்த சகோதரர் அலியை தான் அழைத்துக் கொண்டு சென்றேன். அவர் பாவம் உள்ளுமித்த ஒரு சகோதரர், அவருக்கு எப்படியாவது அவர் இன்றைக்கு போய் விடுபட்டு இவர் நியமனம் கொடுக்கவில்லை. அவ்வளவுதான், அவருக்கு அந்த வேலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும், நான் அமைச்சர்களுக்கு போகவும் இல்லை. அதிகமாக அந்த அலியினுடைய பரிதாபத்தை பார்த்துத்தான் அவரை அழைத்துக் கொண்டு சுகாதார அமைச்சுக்கு போய் இரண்டு மணி நேரம் நான் அவரும் வெளியிலே காத்துக் கொண்டிருந்தோம். அமைச்சரை சந்திக்கவில்லை. எனக்கு அதற்கு இப்ப அவசரமாக பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்பது, நான் அவரை விட்டுவிட்டு நான் வந்துவிட்டேன். அந்த நியமனத்தை கூட அவர் தரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், நான் அவருக்கு வேறு வழியிலே வேறு ஒரு திணைக்களத்திலே வாய்ப்பு கிடைத்தது. அதுக்காக நான் அவரை கோரிக்கவும் இல்லை. அவர் ஒரு துவேஷமான ஒருவர், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்பொழுது மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கொள்கையை வெளியிட்டிருக்கிறார், இங்குதான் எங்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை இங்குதான். அந்த நூறு நாள் வேலை திட்டம், நீங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஒரு விஷயம் அதாவது அவர் பகிரங்கமாக அவர் மாத்திரமல்ல எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு கொண்டு வருவோம். மிக தெளிவாக சொல்றார், அது ஒரு சந்தேகம் இருக்க சந்தேகம் இல்லை. எல்லாரும் சொல்றார், நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களில் ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை கொண்டு வருவேன் சொல்றார். பாராளுமன்ற ஆட்சி முறை என்றால் கீழே சொல்றார் எங்கென்று ஓட்டு, இலங்கை 160 தொகுதிகளாக இருக்கும், ஒரு தொகுதிக்கு ஒருவர் மட்டும் தெரிவு செய்யப்படுவார் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப நீங்க யாராவது மைத்திரிபால சிறிசேனைக்கு ஓட்டு போட்டால், மைத்திரிபால சிறிசேனை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால், அவர் உடனடி ஏப்ரல் மாதம் 8 தேதி ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். அந்த பாராளுமன்ற தேர்தல் தொகுதி அடிப்படையிலே நடக்கும். இங்க இருக்கிற இப்ராஹிம் காமத்து மூத்தாக்களுக்கு தெரியும், நம்மளுக்கு எல்லாம் தெரியாத முந்திர உரை 78 ஆண்டுக்கு முந்தி அந்த சட்டம் தான் தொகுதி முறை. இப்ப இருக்கிறது மாவட்ட முறை. இளம் பிள்ளைகளுக்கு தெரியாது தொகுதி முறை என்றால் ஒரு தொகுதிக்கு ஒருவர் தெரிவு செய்யப்படுவாங்க, ரெண்டு பேரும் இல்லை. அதை இல்லாமலாக்கிட்டாங்க, தெளிவா சொல்றாங்க ஒரு தொகுதிக்கு ஒருவர் மட்டும். அதாவது சிறுபான்மை சமூகங்களுக்காக கொண்டு வந்த முறை நீக்கப்பட்டு ஒரு தொகுதிக்கு ஒருவர் மட்டும் தெரிவு செய்யப்படுவார். தயவு செய்து மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்கும் கூட்டம் கேட்க வேண்டும். நான் யாரையும் கோவிக்கவில்லை. அந்த சர்வர் தயவு கேட்க வேண்டும். மிக தெளிவாக சொல்றார், ஒரு தொகுதிக்கு ஒருவர் மட்டும் தெரிவு செய்யப்படுவார். நாங்கள் யாராவது மைத்திரிக்கு வாக்களித்து முறை அளிக்கின்ற போது பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு தொகுதி, கல்குடா தொகுதி, பட்டிருப்பு தொகுதி என்று மட்டக்களப்பு மூன்று தொகுதிகளாக இருக்கும். மட்டக்களப்பு தொகுதியிலே எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் 56,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். காட்டாங்குடி, ஓராவூர், இந்த முழு காங்கேயனுடைய பாலம் எல்லாம் சேர்ந்து மொத்த முஸ்லீம் வாக்காளர்கள் 56,000 பேர். கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் 120,000 பேர் இருக்கிறார்கள் வாக்காளர்கள். தமிழ் வாக்காளர்கள் 120,000 பேர் இருக்கிறார்கள். நம்முடைய மொத்த முஸ்லீம்கள் 100%. நம்மளை இருக்கிற சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்கள், வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர்கள், இந்த ஒரு வருஷமா மூத்தானவர் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக வெட்டு போட்டாலும் ஆக கூடினது கிடைக்கும் 56,000 தான். போன முறை நமக்கு நம்மளுடைய தொகுதி 27,000 ஓட்டு. 100%. இந்த தொகுதியிலேக்கு அத்தனை பேரும் ஓட்டு போட்டாலும் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் கேட்டால் ஜன வந்துட்டாரு வச்சுக்கொள்வோம், பார்லிமெண்ட் நடக்குது, நான் வச்ச கொண்டு எல்லாரும் ஒன்று செய்யறோம். நல்லாட்சிக்காராக கட்சிக்காராக உயர்ந்து முழு பேரும் முஸ்லீம்கள் 100% முஸ்லீம்களோடு சேர்ந்து ஓட்டு போட்டாலும் நமக்கு கிடைக்கிற ஆக கூடின ஓட்டு 56,000. அதான் ஓட்டிருக்கு, அதுக்கு மேல ஓட்டு இல்லை. அந்த தமிழ் மக்கள் 120,000 பேர், 176,000 ஓட்டு இந்த தொகுதியில், மட்டக்களப்பு தொகுதியில். அந்த 120,000 அரைவாசி கூட்டணி என்று செல்வராசா மட்டக்களப்பு எம்பியா இருந்தார். நம்ம 100% போட்டாலும் வர முடியாது. தமிழ் மக்கள் அரைவாசி பேர் 60,000 பேர் போட்டா போதும், செல்வராசா எம்பி ஆயிருவார். அப்ப யாராவது இலட்சம் கேட்பாங்களா? இருந்து நாங்கள் செய்யவும் மாட்டோம். என்ன செய்ய கேட்டு பிரயோசனம் வெல்ல முடியாது. நம்ம எல்லாரும் போட்டாலும் வெல்ல முடியாது. நான் அப்படி ஒரு சிஸ்டம் வந்து இலட்சம் கேட்கவே மாட்டோம். யாரும் கேட்க மாட்டாங்க புத்தி உள்ளாக்கள். மிக தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்ப நம்ம மைத்திரிப்பால தெளிவா சொல்றாரு, ஒழிச்சு மறைச்சு சொல்லல, அச்சடிச்சு தெளிவா பாராளுமன்றத்திலே சட்டமாக்கி சொல்லியிருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்ற ஆட்சி முறையை கொண்டு வருவேன், தொகுதி முறையை கொண்டு வருவேன். அப்ப நம்முடைய இன்னும் 200 ஆண்டு போனாலும் சரிதான், சட்டம் மாறுற வரையும் மட்டக்களப்பு தொகுதியில ஒரு முஸ்லீம் எம்பியாக முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உணவு தெரியும் பத கஷ்டம். நான் இந்தியாக இருந்து இவ்வளவு பவர்ல இருந்து அமைச்சரா மாவட்ட தலைவராக இருந்து இந்த தமிழரசு கட்சிக்காராக கஷ்டம் துன்பம் தீரம் தாக்குவது எவ்வளவு உங்களுக்கு தெரியும். பாலம் சில உங்களோட கருங்கல் கேளாது, இல்ல இடங்களை செய்யலாது, ஒரு புத்த கட்டத்தை கூட இருக்காங்கல்ல கட்ட முடியாது. மண்ணில ஒன்று போட்டு கீச்சாம்பலத்தில் எல்லா முஸ்லீம்களை கொண்டு மீன் குடியேற்றிருக்குது, வீடு கட்ட இயலாது, அனுமதி இல்லை. ஒரு அனுமதியை தாராங்கள் இந்த பிரதேசம் பாலம் ஒரு 60 வீடு கட்டுவோம், ஒரு உப்பு கூட இங்க அனுமதி இல்லை. நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். இங்க எல்லா அரசு சின்ன பிள்ளை அமைதிப்படுத்து, அது போதும். உங்களை சும்மா பேச முடியும் பர்றாவது எல்லாரும் அங்க நப்பகிழமை மாவட்டத்தில் இருக்க அவ்வளவு காணியும் அரசாணி எல்லாரும் குடியிருக்கோம்.
முஸ்லீம்கள் குடியிருந்த அரசகாணி, அங்கால மக்காக்கள் இருந்த அரசகாணி இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை நோக்கிறோம். இந்த மாவட்டத்தில் சிகரத்தில் உங்களுக்கு தெரியும், பள்ளிவாச சம்மள 40 ஊடகத்தை ஆரம்பிச்சு உடனே தடை உத்தரவு, கடும் பிரச்சனை, எதுவுமே செய்ய முடியாது. பேராது முஸ்லீம பாவம், அந்த மக்களுக்கு 9000 பேர் காணிக்கு இருந்த உருவாமத்தில் நீச்சல், அந்த காணி அங்கே நீச்சல் தரது. இந்த மாவட்டத்தில் லட்சக்கணக்கான காணி இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஏதாவது முஸ்லீம் விவசாயிகளுக்கு 9000 ஏக்கர் விவசாயம் செய்யற காணி, அந்த காணி தான் அவங்களுக்கு நீச்சல் மாடு மேய்க்க தேவை. அதை டிசைட் பண்ணு பிரச்சனை. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட கடும் பிரச்சனை, ஒரு வீடு கட்டுறது முடியாது. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தினால கூட்ட முடியாது. கச்சேரியில் கூட்டத்தை கூட்டினா உடனே எழும்புவாங்க. 3 கூட்டணி எம்பி, 8 TMA மாகாண சபை எல்லாம் எழும்பி சத்தம் போடுவாங்க. பாலமனை விட்டு நித்தாட்டுங்க, சிவரத்தில் நித்தாட்டுங்க, நன்முகத்தை நித்தாட்டுங்க, ரொம்ப பேருக்கு நித்தாட்டுங்க, ஆர்ப்பாட்டம் செய்வாங்க, பெரிய சத்தம் போடுவாங்க. போன மாசம் மேஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நான் தான் அத்துமீறி நடக்கிறேன், அதிகாரத்தை பிரயோகிக்கிறேன், அனுமதி கொடுத்திருக்கேன், தடை செய்யுங்கன்னு பிரச்சனைப்படுத்துவாங்க. போன மாத கூட்டத்தில் சேர்மன் ஹஸ்போர் போனவர்களை கடும் வாக்குவாதம், எம்பிமார் அவங்களும் கிளாஸுகளை எரிஞ்சு கோப்புகளை எரிஞ்சு உடச்சி பெருங்காயம். கடைசியில் நான் கூட்டத்தை இடையில முடிக்க வேண்டியா போயிட்டு, ஒரு வருஷத்துக்கு 4 கூட்டம் நடக்கணும் அபிவிருத்தி குழு கூட்டம். இந்த வருஷம் 1 நடத்திருக்கேன், நடத்தியலாது நடத்தினால் கடும் பிரச்சனை. அன்புக்குரிய சகம், ஒரு அதிகாரத்தை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவியை இவ்வளவு வைத்துக் கொண்டு நமக்கு ஒரு வேலை செய்ய முடியாமல் இருக்குது. நாம யாராவது மைத்திரித்தால சிறிசேனைக்கு ஓட்டு போட்டு நமக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு எம்பி தேவையில்லை. செல்வராசா எம்பி இந்த மட்டக்கிழப்பு தொகுதிக்கு எம்பியா இருந்தா போகும் என்று நினைச்சா மைத்திரிப்பாளைக்கு வாக்களிக்கலாம். இந்த மாவட்டத்தில் கல்குடா தொகுதி அப்படித்தான், கல்குடா தொகுதியில் 32% முஸ்லீம்கள், 68% தமிழாக்கள். இவங்க முழு பேரும் போட்டாலும் சரிதான், எம்பி எடுக்க இயலாது. இன்றைக்கு பாலிமெண்ட்ல மொத்தம் 18 முஸ்லீம் எம்பிக்கள் இருக்க, சந்திக்க ரணவக்க ஜாத்திக்கு ஹெலோ உண்மையுடைய கொள்கை, அந்த பாராளுமன்ற உறுப்பினரை குறைக்கணும். முஸ்லீம் முஸ்லீம் அரசியல் அதிகாரத்தை குறைக்கணும். முஸ்லீம் அரசியல் அநாதைகளாக போடணுங்கிறது ஜாத்திக்கு ஹெலோ உண்மையுடைய கொள்கை. அவங்க தான் சட்டத்தை தயாரிச்சவங்க. நல்ல எடுத்து வாசித்து பாருங்க, அந்த கொள்கை வாசித்து வீரர்கள் இருக்கிறவர்களுக்கு அவங்களை 100 வேலை பெற்று கொண்டு வீடுகளாக கொடுக்காம வாசிச்சு பாருங்க. நான் இந்த விட்டு சொல்லல, அவங்களோட கொள்கையை தான் சொல்றேன். மேற்கழிவாக இருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் செயற்படுகிற போது மைத்திரிப்பால் எங்களுடைய ஆசனத்தை நாங்கள் இழக்க வேண்டி வரும். இன்றைய பாராளுமன்றத்தில் 18 முஸ்லீம் எம்பிக்கள் இருக்கோம். மைத்திரிப்பால் ஆட்சிக்கு வந்து தொகுதி அடிப்படையில் எலெக்ஷன் நடக்குமாக இருந்தால் ஆக கூடியது என்னுடைய அரசியல் அறிவின் அடிப்படையில் 4 பேர் தான் தெரிவு செய்ய முடியும் பார்லிமெண்ட்டுக்கு. கல்முனை தொகுதி, சம்மாந்துர தொகுதி, மூலூர் தொகுதி, கொழு மத்திய தொகுதி, இந்த 4 தொகுதிகளில் மட்டும்தான் கொழு மத்தியும் டவுட் ஆக கூடினது 4 எம்பிக்கள் முஸ்லீம்களாக வர முடியும். நாம் அப்படி முஸ்லீம் சமுதாயம் அரசியல் அநாதைகளாக சொன்னால் நாம் மைத்திரிக்கு வாக்களிக்கலாம். இன்னொன்றையும் பாருங்க, நாம் அங்கு சிங்களத்தவாசிங்க மிச்ச மோசம், தமிழை கொஞ்சம் குறைச்சடிச்சிருக்க சொல்லியிருப்பேன். அந்த கொள்கையில 87 சரத்தை வாசிச்சு பாருங்க, 100 வீர கூட்டத்தில் 87 சரத்தை நீங்க வாசிங்க. என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மிருக வகை தடை சட்டத்தை கொண்டு வருவோம், அமல்படுத்துவோம். ஜாத்திக ஹெலோனிய அத்துரணிய தேரர் தலைவர் அத்துரணிய தேரர் 3 வருடங்களுக்கு முன்பு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்தார், மிருக வகை தடை சட்டம். ஆடறுக்க முடியாது, மாடறுக்க முடியாது, குருபான் கொடுக்க முடியாது. யாரும் செய்ய முடியாது. இந்த நாட்டில் யாரும் மாட்டை மாட்டை அறுக்க முடியாது, அறுத்தால் மரணமணி. அது மிருகரவை தடை சட்டம் சொன்ன சட்டத்து. நீங்க பார்க்கணும், வாசிக்கோஷமா போயிருவீங்க, சட்டத்தை வாசிக்கோங்க. மிருகரவை தடை சட்டம் என்றால் ஆடறுக்க முடியாது, மாடறுக்க முடியாது, குருபான் இருக்க முடியாது. அப்படி செய்தால் அவர் மரணமணிக்கு உள்ளாகுவார். அதை கொண்டு வந்தார்கள். நாங்கள் எல்லோரும் எதிர்த்தோம். ஆகவே ஜனாதிபதி, விசேஷமாக ஜனாதிபதியுடைய சகோதரனுடைய அமைச்சர் தசே ராஜபக்ச கடுமையாக எதிர்த்தார். அவர் சொன்னார் அந்த ஹாமதுனாருக்கு, இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் யாரும் மாடு வளர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் மாடு வளர்க்கிறது பாலிக்காக இல்லை, மாடு வளர்க்க இறைச்சிக்காகத்தான் இப்ப. பாலிக்காக இருந்தால் யாரும் மாடு வளர்க்க மாட்டாங்க. ஆக குறைந்தது மாட்டை வளர்த்து இறைச்சிக்கு இருக்கிற வருமானத்துக்காகத்தான் மாடு வளர்க்காங்க. பால் மட்டுமன்றால் யாரும் மாடு வளர்க்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்த நாட்டில் பால் தட்டுப்பாடு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சட்டத்தை தூக்கி எறிஞ்சார். அந்நாள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சரத்திலே மைத்திரிப்பாளர் சிறிசேனு சொல்லியிருக்கிறார். தயவு செய்து மைத்திரிக்கு ஓட்டு போட இருக்கிறார்கள். அதில் உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்ட தயவு செய்து சொல்லுங்க, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. மேலே போட்டு இன்னைய சிறப்பை விட்டு போட்டு அந்த மேலே போட்டு எனக்கு தான் ஏச்சு. நேற்று சகோதரர் அப்துல் ரஹ்மான் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஅலைக்கும் அஸ்ஸலாம் முடிக்கிற வரங்காலும் இடையில ஒரு மணத்தால் நம்மளை தான் ஏசுங்க. நானே ஏசுங்க ரொம்ப மைந்த கேசுங்க, அல்லது மைத்திரி கேசுங்க, அது அரசாங்கத்து கேசுங்க. அவரே நம்மளை தான் சம்பல் தயவு செய்து இன்னும் ஏசரை போயிட்டு போட்டு நான் சொல்றேன். இந்த பேச்சுக்கு விளக்கம் சொல்லுங்க. தொழில் அடிப்படையில் இலட்சம், ஒரு தொழிலுக்கு ஒருவர் மட்டும் தெரிவு செய்யப்படுவார். எப்படி ஒரு முஸ்லீம் தாரே பிரச்சு நிற்கலாம். நமக்கு மைந்தராஜ பர்சைக்கு போக்க வாக்களிக்க கூடாது என்று நமக்கு சொல்ற காரணம் புதுபரசேன இயக்கம். புதுபரசேன பள்ளிவாசல் உடைச்சிச்சு, கடைகளை உடைச்சிச்சு, குருவான்கள் எரிச்சிச்சு, ஹலாலுக்கு எதிராக போராடுறாங்க, அபாயாவுக்கு எதிராக போராடுறாங்க. ஆகவே மஹிந்தராஜ பர்ச பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆகவே மஹிந்த ராஜபக்சவுக்கு நாங்கள் வாக்களிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. தெரியாவிலே கொள்ளணும், பள்ளிவாசல் ராஜபக்சர் ஆட்சியில் மட்டுமில்லை, வடக்கில் 100 பள்ளிவாசல் உடைத்தறியப்பட்டது. நம்முடைய சிகரத்திலே, உள்ளிக்குளத்திலே, கீச்சாம்பலத்திலே, மண்முனையிலே பல பள்ளிவாசல்கள் உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. பல முஸ்லிம் கிராமங்களை இழந்தது ரணவிக்கிரம சிங்கராட்சியில தான், ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் தான். சந்திரிகா அண்ணாருடைய ஆட்சியில் நானும் அமைச்சராக இருந்தால் அந்த ஆட்சியில் தான் மாவனங்களில் 3 பள்ளிவாசல்கள் பத்தி எரிந்தது, 100 மேற்பட்ட கடைகள் மாவனங்கள் பஜார் பத்தி எரிஞ்சது, 100 மேற்பட்ட குருவான பள்ளிவாசல்கள் போட்டு பத்தி எரிச்சதும் சந்திரிகா அண்ணாருடைய ஆட்சியில் தான். பல பள்ளிவாசல் உடைந்தது, அனுக்கம் எரிந்தது, பேரவர்கள் எரிந்ததெல்லாம் மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சியில் தான். சம்பவங்கள் நடக்கிறதா, தொடர்ச்சியா நடக்கிறதா. சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டி 3 பள்ளிவாசல் பத்தினதை 300 பள்ளியாக பத்த முடியாது. 3 கட்டுப்படுத்துவதுதான் தலைமைத்துவம். மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் மத்தியிலே வந்து சில சொல்றாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க. நாங்களும் உங்களை விட அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோர்கள். நீங்க எல்லாம் பேப்பர்லாம் பார்த்த பேர்களே, டிவியெல்லாம் பார்த்த பேர்களே, பேர்களை பத்தி எறிகிற போது போன முதலாவது முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவம் உங்களுடைய தலைமைத்துவம் தான். நான் சவுதி அரேபியாவில் இருந்தேன். உடனே நான் வந்து விமான நிலையத்திலிருந்து ராணுவ பாதுகாப்போடு பத்தி எரியக்குள்ள முதலாவது போனால் நம்மதான். அதுக்கு பிறகு அந்த ரோஃபைக்கும் போனேன். அதுக்கு பிறகு அந்த ஊர் எங்கி அஸ்லமே பேரவரைக்கு போனேன். நமக்கு பிறகு நான் அந்த ஊரில் படிச்சிடான். அல்கன ஜாயிரா கல்லூரியில் அவருடைய ஊர் அந்த பாடசாலை நான் படிச்சேன். அந்த பாடசாலைக்கு முறை உதவி செஞ்சிருக்கேன். நான் நம்முடைய ஒரு நாள் அந்த மக்களோட ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு கூட தான் அந்த ஊருக்கு போவேன். அந்த மக்களுக்கு முறை உதவி செஞ்சிருக்கேன். ஆக இவருடைய நிறைய நண்பர்கள், இவருடைய பயிர்த்த நண்பர்கள் மிக உயர்ந்த நிலையில தர்கா தங்கில் இருக்கா மல்கமையில. ஆக தர்கா நகர் எரியிலிருந்து உடனான் போறான். உங்களை பார்த்தாங்க என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு பெரிய கோடீஸ்வரர், தத்தாராஜி அவருடைய பேரன். அவருடைய வீடு அவருடைய படித்த நண்பர். அவரு பிரச்சனை கொண்டிருக்கிறார் என்று அவரை பார்ப்பதற்காக நான் போனேன். அவருடைய இரண்டு மாடி வீடு அப்படி இருந்து சாந்தராகி இருந்தது. அவருடைய வீட்டிலே நிறுத்தி இருந்த ஏழு வாகனங்கள், கஜரோ, பென்ஸ், பிஎம்டபிள்யூ இப்படி வாகனம் எல்லாமே இருந்து சாந்தராகி இருந்தது. இதையெல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள். அந்த சம்பவத்திலே உயிரிழந்தார்கள். நான் போகின்றோடு இரண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள். ஒருவருடைய இல்லத்துக்கு நான் போனேன், எல்லோருடைய இல்லங்களுக்கு நாங்கள் போனோம். ஒரு மரணித்த சகோதரருடைய இல்லத்துக்கு நான் சென்றேன். ஒரு சின்ன பெட்டி கடை வைத்திருந்த ஒரு சகோதரர் 35 வயது மௌத்தாக இருந்தார். அவருடைய வீட்டுக்கு போனபோது அவருக்கு 3 பொம்பள பிள்ளைகள், 3வது பிள்ளைக்கு 5 வயசு, 2வது பிள்ளைக்கு 3 வயசு, 3வது பிள்ளைக்கு 6 மாசம். இந்த 3 பிள்ளைகளை நம்முடைய மடியிலே கொண்டு சென்றார்கள். 2 பிள்ளைகளை 2 காலிலும், 1 பிள்ளையுடைய கையிலே வைத்துக் கொண்டுதான் மகிந்த ராஜபக்சவை ஆதரிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். உங்களுடைய உணர்வு மிக்கவர்கள் நாங்கள். இந்த சமூகத்தின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டவர்கள் நாங்கள். இந்த சமூகத்தின் பாதுகாப்பு தான் எங்களுடைய எல்லாம், எதுவும் இல்லை. எங்களுடைய அத்தனை கோரிக்கையும் அத்தனை தேவையும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு தான். இவைகளை நேரடியாக நாங்கள் கண்டவர்கள். ரோட்டிலே, பேப்பர்ல, பத்திரிகையிலே, டிவியிலே பார்த்து உணர்ச்சப்பட்டவர்கள் அல்ல, இவற்றை நேரடியாக அனுபவித்தவர்கள் நாங்கள். அந்த 3 பள்ளிவாசலோடு சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டுமே தவிர, இன்னும் பல பள்ளிவாசல்கள் பத்திரிகைக்கும், இன்னும் பல அழுத்தம பத்திரிகைக்கும், இன்னும் பல தோரண பத்திரிகைக்கும் நாங்கள் துணி போகக்கூடாது. மிகுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாருடனும் பிரச்சனை இருக்கிறது தான். அங்கு மாத்திரமல்ல, எல்லாரும் பிரச்சனை தான். எங்கு பிரச்சனை குறைய, எங்கு எங்களுக்கு பாதுகாப்பு என்று பார்த்துத்தான் நாங்கள் தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அமைச்சர் ரிஷாத் பதுதீன் இன்று அங்கே மைத்திரி ஆதரிக்கிறார் என்றால் இந்த காரணம் கிடையாது, சொந்த காரணம் தான். இது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் இருந்தவர். பல கோரிக்கைகள் நாங்கள் முன்வைத்தோம். ஜனாதிபதி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம். எங்களுடைய 3வது கோரிக்கை அமீரர்களை எம்பியாக்க வேண்டும் என்று நாங்கள் அவரை எம்பியாக்கினார் ஜனாதிபதி. பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். கொலநாளையிலே முஸ்லிம் பாடசாலை, கண்டி சாலை என்று பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். சவுதி அரபிய அரசாங்கத்தின் உதவியுடன் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அட்டாளச்சேரியில் 500 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய நகரம் ஒன்று கட்டப்பட்டது. கட்டி முடிந்து 5 வருடங்கள் இப்பொழுது. ஜாதிக்கு ஹெடோருமையுடைய தலைவர் மைத்திரிபாலா சிறிசேனவுடைய இந்த கட்சியை இன்று அவரை கொண்டு வந்து இந்த கொள்கையை வகுத்த சந்திக்க ரணவக்க ஜாதிக்கு ஹெடோருமைய சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கு வைத்து அது யாருக்கும் கொடுக்கக்கூடாது, சிங்கள மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் பிரதேசத்துக்குள் கட்டப்பட்ட வீட்டை சிங்கள மக்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலே வழக்கு வைத்து அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சரத் சில்வா, இப்பொழுது மைத்திரிபால சிறிசேனோடு தெரிகின்ற சரத் சில்வா தான் ஒரு உத்தரவையும் பிறப்பித்தார் பிரதம நீதியரசராக இருந்தபோது. அதை உடனடியாக முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஜனாதிபதி 3 பேரை நியமித்தார். அமைச்சர் ரிஷாத், அமைச்சர் அத்தாவுல்லா, பிரதமர் சரத் வீரசேகர, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து தீர்மானித்து அதை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். இப்படி பல விடயங்களை பற்றி பேசினோம். ஆகவே எங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அமீரலி பாராளுமன்ற இந்த மாதம் 15ஆம் தேதி, எத்தனாம் தேதி, 3ஆம் தேதி, 15 நாட்களுக்கு முன்புதான் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே அமீரலி அவர்கள் கல்குடாத்தினுடைய ஏஜெண்டாக நாம் வர வேண்டும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய ஏஜெண்டாக நாம் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று அடம் பிடித்தார். அங்கே எங்களுடைய பிள்ளையான் முன்னாள் முதலமைச்சர் நான் பாலச்சேரி நான் தான் ஏஜெண்டாக வர வேண்டும் என்று அடம் பிடித்தார். நான் தான் அதை சமார் ரெண்டு பேரோடு பேசி அமைச்சர் அமீர் அலி அவர்களை கல்குடாக்கினுடைய ஏஜெண்டாக நியமித்தோம். அவர் அந்த ஜனாதிபதி ஏஜெண்டாக நான் வருகிறேன் என்று தேர்தல் ஆணையாளருக்கு கையொப்பு விட்டு கடிதம் கொடுத்தார். நான் மட்டக்களப்பினுடைய ஏஜெண்டாக நியமிக்கப்பட்டேன். அமைச்சர் முன்னாள் அமைச்சர் விஷால் பன்னியினுடைய ஏஜெண்டாக நியமிக்கப்பட்டார். இவையெல்லாம் செய்தார்கள். செய்துவிட்டு ஏஜெண்டாகி இரண்டு நாட்களில் இப்பொழுது போச்சொல்கிறார்கள். மேலவர்களை வந்து கத்துகிறார்கள். பொதுபலசீன பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு, 20 லட்சம் முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக நான் வெளியே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். பொதுபலசீன பிரச்சனை இந்தியத்துள்ள பிரச்சனை இல்லை, 2 வருஷத்து பிரச்சனை. நீங்க பொதுபலசீன பிரச்சனை என்றால் அதுக்கு எரியக்குள்ள வெளியேறி இருக்கும். ஜனாதிபதி நியமன பத்திரத்துக்கு தாக்கல் செய்த அன்று வெளியேறி இருக்கும். ஜனாதிபதி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்குறதெல்லாம் வாங்கி எம்பி பதவியும் வாங்கி ஏஜென்ட் பதவியும் எடுத்துக்கிட்டு வெளியேறி இருக்கிறார். இவ்வளவு பெரிய துரோகம், முஸ்லீம்களை காப்பி மற்ற சமூகம் கேவலமா பேசுகிற துரோகம். கௌரவமா வெளியேறும் வெளியேறா, எல்லோரும் வெளியேறும் போது நியமன பத்திரத்தில் வெளியேறா கௌரவம் இருக்கும். இவர் வெளியேறும் இந்த புதுபலசீன பிரச்சனை அல்ல. சக்தி ஊடகர் ரந்தா பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியை சந்திக்கப் போயிருந்தார். இவர் அமைச்சர் ரிஷாத் அவரும் ஜனாதிபதியை சந்திக்கப் போயிருந்தார். ரந்தாவுக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை, அடிக்கடி இவரை பற்றி நிறைய டிவியில பேசுகிற பிரச்சனை. ரந்தாவை ஜனாதிபதி மாளிகையில கண்டோடுங்க அமைச்சர் ரிஷாத், அவருக்கு அடிச்சுப்பட கடுமையா. ரந்தா இப்படி விரிஞ்சவரால் இவர் கொஞ்சம் சாத்தவாட்டமானால் கடுமையா அடிச்ச உடனே ரந்தா கீழே வந்து ரந்தாவுக்கு காயம். எனவே ரந்தா ஜனாதிபதி முறையிட்டார், நீங்க செஞ்ச மோசமான வேலை, என்னோட வீட்டுக்கு வளர்ச்சி போட்டு நீங்க நான் யாருக்கும் தெரியாம உங்களை சந்திக்க வர அவர் கூட்டி போனது கல்வி எம்பி ஹரீஸ். அவர் கட்சிக்கு தெரியாம ஜனாதிபதி சந்திக்க போன ரகசியம், அந்த ரகசியம் வெளியாயிட்டு ஆகவே அவருக்கு பெரிய பிரச்சனை. அவரும் சொன்னார், உங்களை நம்பி நான் வந்தேன், எங்களோட மாளிகையில வச்சு எனக்கு அடிச்சு போட்டீங்கன்னு மிக மனவர்களோடு ஜனாதிபதியில முறையிட்டாங்க. என்ன ஜனாதிபதி ரிஷாத் பதிவில் கூப்பிட்டு காரசாரதான் ஏசினார், நீ விரும்பியிருந்தா சக்தி உலகம் அடி, பாலிமெல்ல அடி, ஓட்டில் வச்சு அடி, அது அந்த ஊட்டலை அடி, நீ அந்த எந்த மாளிகை வச்சு அடிக்கிறது, எந்த அழைப்பை ஏற்று நான் பேச்சுவார்த்தைக்கு வரச்சுனால நீ எந்த ஊட்டலை அடிச்ச அமைச்சர், ஏதோ கௌரவம் தாருமா, ஏதோ முக்கியத்துவம் தந்திருக்கணும் உனக்கு, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று கொஞ்சம் காரசாரமாக ஏசினார். அதுதான் பிரச்சனை. ஏசின உடனே அவருக்கு அந்த கொடுக்க முடியாது, நான் உங்களுக்கு கத்தி காட்டுற மரம் என்று வெளியே வந்தார். இதுதான் பிரச்சனை. இங்க புதுபாசன பிரச்சனை இல்லை, ரவுபக்கி இந்த பிரச்சனை என்ன, அவர் இஎம்பி தான், அவர் இஎம்பி விட்டு வெளியே வரவேலாங்க. ஏனென்றா அவருக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்குதாங்க, வெளி வரவே இயலாது. அவர் மரணிக்கிறவரையும் ரன்னிக்கிற விஷயம் தான் இருப்பார். கற்பனை கூட பண்ண தேவையில்லை, இன்ஷால்லா அவர் மரணத்துக்கு பிறகுதான் மாற்றம் நடக்கும். முகத்திரை மாற்ற ராஷ்டிரம் எங்களுடைய லீடர் மறைந்த மாபெரும் தலைவர் ராஷ்டிரம் சார் அல்லாஹு தஆலா எல்லாம் அங்கீகரிச்ச கபர சொற்கள் கொஞ்சம் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இம்முண்டுதான் கல்லறி உண்டுதான் கையும் உண்டுதான், அவர் ஒரு எஸ்எல்எப்பிக்காரர், இது ராஷ்டிரம் ஒரு எஸ்எல்எப்பிக்காரர். அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பலமாகிறார் என்று முஸ்லீம் காங்கிரஸில் தலைவரானாரோ அவர் தூக்கி எறிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் முஸ்லீம் சமயம் அவருக்கு முக்கியம். முதலாவது தேர்தல் ஆர் பிரேமதாஸ் ஆதரிச்சாரு, சந்திர ஸ்ரீமா அம்மையாரோட பேசினாரு, உரிமைகளை கேட்டா, அதோட குமாரவன் மந்திரம் இருந்தார். அப்போது குமாரவன் மந்திரம் சொன்னால் முஸ்லீம்களுக்கு உரிமை கொடுத்தா ஸ்ரீமா அம்மையாருக்கு தேவைப்படுத்தி குமாரவன் மந்திரம், ஸ்ரீமா அம்மையார் ஆப்த நண்பர் அசோக் சார். இந்த ஊர்களில் எல்லாம் 77 ஆம் ஆண்டு எலெக்ஷன்கள்ல ஸ்ரீமா அம்மையார் டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் வேற யாரும் இல்லை, அஷ்ரப் சார் தான். அவரே நெருங்கின நண்பராக இருந்தும் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு தன்னுடைய நண்பர் ஆப்த நண்பர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா மறுப்பு தெரிவித்த போது என்றுமே கற்பனை பண்ணார். அவர் சொன்னார், இந்த வாழ்க்கையில யானைக்கு வாக்களிப்பேன் என்று கற்பனை கூட பண்ணியது கிடையாது. பிரேமதாஸ் அவரை பேசினார், முஸ்லீம்களை உரிமைகளை பேசினார், அவர் தந்தார், அவரை ஜனாதிபதி ஆக்கினார். திரும்பி என்ன நடந்துச்சு, சந்திரிகா அம்மையாரோடு பேசினார், உரிமைகளை தந்தார், ஜனாதிபதி ஆக்கினார். சந்திரிகாவோடு பேசினார், உரிமைகளை தந்தார், தென்பாந்தரும் ஜனாதிபதி ஆக்கினார். லீவ் அசோக் இருந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலையும் அவர் தீர்மானித்த வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார். ஏனென்றால் அவருக்கு கட்சி கிடையாது, அவருடைய கட்சி எல்லாம் முஸ்லீம் சமூகம் மாத்திரம் தான். பிறகு நடந்துச்சு, அமைச்சர் ரோஃபக்கின் வந்தார், அவருக்கு இப்படி முஸ்லீம் சமூகம் இல்லை, அவருடைய நோக்கம் வேறு. ரணில் விக்ரமசிங்காக இருந்தார், அவர் தோல்வி அடைந்தார். இரண்டாவது சரத் பொன்சேகாவாக இருந்தார், படுதோல்வி அடையப் போகின்ற மைத்திரிபால சிறிசேனையோடு இப்படி சேர்ந்திருக்கிறார். இவரோ கல்விமான அவருக்கு அறிவுரை பாட்டியும் அவர் இன்று மைத்திரிபால சிறிசேனை ஆதரிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் மாத்திரம் தீர்மானிக்கின்ற தேர்தல் அல்ல இது. எங்களுடைய இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாலமுனை மக்கள், காங்கிரஸ் மக்கள், காத்தாங்குடி மக்கள், பேராவூர் மக்கள் ஒன்று சேர்ந்து வெற்றி பெறுகின்ற தேர்தல் அல்ல இது. 1,40,00,000 பேர் வாக்களிக்கின்ற தேர்தல். நாம பாலமுனை சந்தியில் நின்று, நடுவர சந்தியில் நின்று பேசுவதாக மனிதரது பரிசயத்தை கடிக்க முடியாது. லட்சக்கணக்கான மக்கள், நாங்கள் நாடு முழுவதும் போய் வருகிறோம், எல்லா பிரதேசங்களிலும் உள்ள சிங்கள மக்கள் கொண்டிருக்கிறார்கள். மகிந்த ராஜபக்சேயை வெல்ல வைக்க வேண்டும். இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்திய மாமன்னன் துட்டகை மன்னன், நான் நேற்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாத்தடைவேன், இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்திய துட்டகை மன்னன் மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறார் என்று லட்சக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்கிறார்கள். நாங்கள் நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெறுகின்ற ஒரு வேட்பாளரோடு இந்த சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும். கடந்த வருடம் ரவுபக்கியம் கடந்து முஸ்லீம்கள் வாக்களியுங்கள் என்றார், எங்களுடைய வாக்குகளை சரத் பொன்சேகாவுக்கு போட்டார்கள். சரத் பொன்சேகா இந்த ரோட்டில் நிற்கிறார். அப்படி இந்த சமுதாயத்தை கொண்டு போய் நாங்கள் ரோட்டிலே நிறுத்த முடியாது. நாங்கள் 1,000 பிரச்சனைகளோடு இருக்கிறோம், 1,000 தேர்தல்களோடு இருக்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய அதிகாரம் என்று பறிக்கப்படுமோ? குறிப்பாக நமது மாவட்ட முஸ்லீம்களுடைய அதிகாரம் பறிக்கப்படும் பட்சத்தில் இந்த மண்ணிலே வாழ்வது கூட கேள்விக்குறியாகிவிடும். அதிகாரம் ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்று முஸ்லீம்கள் மத்தியிலே மைத்திரிக்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு உணர்வு இருக்கிறது. என்னிடத்திலும் சொன்னார்கள், தேர்தல் வந்தவுடன் சார் மைத்திரிக்கு வாக்களிக்க வேண்டும், மைத்திரியை தான் வாருங்கள் என்றார்கள். நான் மைத்திரியோடு வந்திருந்தால் நீங்கள் எல்லோரும் தேர்தலை சுமப்பீர்கள், கூட்டம் போடுவதில் எந்த தேவையும் கிடையாது. மைத்திரியோடு சொன்னால் போதும், எல்லோரும் மைத்திரிக்கு வாக்களிப்பீர்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது தூக்கினீர்கள், 9 நானும் நீங்களும் ஓட்டில் அமைக்க வேண்டி வரும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தலைமைத்துவம் என்பது மக்களுக்கு சரியான பாதையை சொல்ல வேண்டும், சரியான வழியை சொல்ல வேண்டும். மக்கள் நிரம்புகிறார்கள் என்பதற்காக பிழையான வழிகளை தீர்மானிக்கின்ற ஒரு தலைமைத்துவமாக தலைமைத்துவம் இருக்கக்கூடாது. மீது நம்பிக்கை வைத்து, அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து, இந்த சமுதாயத்திற்கு சரியான செய்தியை சொல்லுகின்ற தலைமைத்துவத்தை தான் நாங்கள் உருவாக்க வேண்டும். வெறுமனே மக்கள் விரும்புகின்றவற்றுக்கெல்லாம் தலையசிக்கின்ற தலைமைத்துவங்கள் கூடாது. மக்களுக்கு சரியானதை சொல்ல வேண்டும், மக்களுக்கு எந்த பாதையும் சொல்ல வேண்டும். நாங்கள் மைத்திரிக்கு யாருக்கும் தெரியாது, மைத்திரிக்கு பின்னால் இருக்கின்ற சதிகளை தெரியாமல் மைத்திரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மைத்திரிக்கு வாக்களித்தால் 200 வருடங்கள் போனாலும் இந்த மண்ணிலே ஒரு முஸ்லிம் இந்தியை நீங்கள் பெற முடியாது. மைத்திரிக்கு வாக்களித்தால் வரப்போகின்ற சட்டங்கள் மிக மோசமான சட்டங்கள், ஷரியா சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஜாத்திக இடஉரிமையின் தலைவர் தேர்தல்தான் மைத்திரிபால சிறிசேன அரசினுடைய மன விவகார அமைச்சர். அவர்களுடைய பாருங்கள், அவருடைய நெத்திலே பாருங்கள், அமைச்சரை வெளியேற்றியிருக்கிறார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடுதலை செய்த பிரச்சனை, பள்ளியுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை, கடவத்தின பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், இதை போல பல சேனாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த பெரிய விடுதலை புலிகள் 6 விமானங்களை வைத்து இந்த சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி அந்த பெரிய விடுதலை புலிகளையே அல்லாஹு தஆலா அழித்து நாசமாக்கி இருக்கிறார். இந்த விடுதலை சேனை எத்தனை சேனாக்கள் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அத்தனை சேனாக்களை அழித்து நாசமாக்கப்படுவார்கள். இதெல்லாம் எங்களுடைய பிரச்சனை அல்ல. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அந்த விடுதலை சேனைக்காக அவர்கள் கத்துகிறார்கள் என்பதற்காக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பாராளுமன்ற பிரபுத்துவம் இல்லாத அரசியல் அநாதைகளாக, அரசியல் அடிமைகளாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு நமக்கல்ல, நம்மளை பரம்பரைக்கு கூட இந்த மண்ணிலே ஒரு பிரயத்துவத்தை பெற முடியாமல் சட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க போகின்றோமா என்ற கேள்வியைத்தான் நான் இந்த இடத்தில் கேட்க விரும்புகின்றேன். மைத்திரிக்கு வாக்களிக்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் நான் வாக்களிக்கின்றேன். இந்த மண்ணிலே, இந்த மக்கள் கிழக்கு தொகுதியிலே 200 வருடம் போனாலும் சரி, ஒரு ஒன்றி முஸ்லீம் வரக்கூடாது. நீங்கள் மைத்திரிக்கு வாக்களியுங்கள். 6 மாடு அறுக்கின்ற, குர்பான் கொடுக்கின்ற மிருகங்களை தடை சட்டம் இந்த நாட்டிலே அமல்படுத்தப்பட வேண்டுமா? மைத்திரிப்பால சிறிசனுக்கு வாக்களியுங்கள். ஷரியா சட்டங்களை அடக்கி ஒடுக்க முடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அக்குடைய தேரருடைய மகளிர் அமைச்சரே இந்த மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் மைத்திரிக்கு வாக்களி. இந்த விடயங்களை அவரிடத்திலே கேளுங்கள். மைத்திரிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று யாராவது வந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். இதற்கு பதில் சொல்லிவிட்டு பேசச் சொல்லுங்கள். விடுதலை செய்த பிரச்சனையை கத்தி குளறி உணர்வுகளை தூண்டி, உணர்ச்சிகளை தூண்டி இந்த சமுதாயத்தை வீதிக்கு விளக்கி விடாதீர்கள். வீதிக்கு விளக்குவதற்கு ஒரு நிமிடம் போதும், அடியுங்கள் என்று சொன்னால் நீங்கள் அடிப்பீர்கள். அதற்கு பின்னால் இவற்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒற்றுமைப்படுவதன் ஊடாக முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும். நான் பெருமைப்படுகின்றேன், எப்போதும் உங்களுக்கு நன்றியுடனாக இருக்கின்றேன். கடந்த வாரம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நமது ஊருக்கு வந்தபோது நமது பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரிகள் நம் காத்தென்றும் பாராமல் அந்த குளிருக்கு மத்தியிலே, அந்த மைதானத்திலே நீங்கள் இருந்தீர்கள். அதற்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிறைய கூலிகளை வைத்திருக்கிறான். மர்ம நாளிலே நிறைய கூலி கிடைக்கும். கடந்த வாரம் நீங்கள் டிவியிலே பார்த்திருப்பீர்கள், ஜனாதிபதி அவர்கள் ரத்னபுர சிங்கள மக்கள் மத்தியிலே, ஹாமுதுருமா ஆயிரக்கணக்கான ஹாமுதுருமாருக்கு மத்தியிலே, லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியிலே ஜனாதிபதி பேசுகின்ற போது பேசுகின்றார். அமைச்சர் ரோஹக்கின் போகலாம், யாரும் போகலாம், என்னோடு ஹிஸ்புல்லா இருக்கிறார், என்னோட அத்தோல்லா இருக்கிறார், முஸ்லீம்கள் எங்களோடு இருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் காத்தான்குடிக்கு சென்றேன். 1000 பெண்களும் தாய்மார்களும் சகோதரர்களும் அந்த மலைக்கு மத்தியிலும் பதத்த காத்துக்கு மத்தியிலும் கொடிய கொடியும் என்று எனக்கு ஆதரவு வழங்கினார்கள். முஸ்லிம் சமுதாயம் என்னோடு இருக்கிறது, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை நான் பாதுகாப்பேன், முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நான் பாதுகாப்பேன், முஸ்லீம்களுடைய உரிமைகளை நான் பாதுகாப்பேன் என்று பகிரங்கமாக 1000 ஹமதுருமாருக்கு மத்தியிலும் லட்சக்கணக்கான சிங்கள மக்களுக்கு மத்தியிலே ரத்னபுரையிலே பேசுகின்ற, பேச வைக்கின்ற ஒரு சமுதாயமாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். நாட்டினுடைய மூளை முறுக்குகளிலே இன்ஷா அல்லாஹ் 9 திகதி அறிவிக்கின்ற போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். லட்சக்கணக்கான 25 லட்சம், 30 லட்சம் மேலதிக வாக்குகளால் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வருவார், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற போது இந்த நாட்டிலே ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் வாழ்கின்ற நேரடிய மலையிலே, முன்பாக காட்டிலே, பதிலோரே, பண்டாரோரே, மாத்திரையிலே, ஹம்பாம்பேட்டையிலே லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்களை, எங்களுடைய உடன்பிறப்புகளை பாதுகாப்பதற்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்கு, நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தான் இந்த மாவட்டத்திலே என்னுடைய மக்கள் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் அந்த சமுதாயத்தை பாதுகாக்க இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் அளித்த வாக்கு உங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு, உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு, உங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு மாத்திரம்தான் பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், எதிர்வரும் இந்த 9 ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் 9ஆம் தேதியிலிருந்து 8 வருட காலங்களுக்கு இந்த நாட்டின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் வாழ்கின்ற லட்சக்கணக்கான முஸ்லீம்களுடைய பாதுகாப்பை, சொத்துக்களை, உயிர்களை பாதுகாக்குகின்ற வாக்கு மிகத்தெளிவாக எழுதிக் கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, இந்த நாட்டு முஸ்லீம்களுக்காக நீங்கள் வாக்களிக்கப் போகிறீர்கள். அல்லாஹு தஆலா அவருடைய பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் இந்த மண்ணிலே வாழுகின்ற எங்களுடைய சமூகத்துக்கு தந்திருக்கின்றான். உங்களுடைய வாக்குகளின் மேலிருந்துதான் இன்ஷா அல்லாஹ் நாம் பேச இருக்கின்றோம். இந்த ஜனாதிபதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் 8 ஆண்டுகளுக்கு ஜனாதிபதியாக இருப்பார். அந்த 8 ஆண்டுகளில் இந்த சமுதாயத்தினுடைய இருப்பையும் பாதுகாக்கின்ற தலைமைத்துவமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தலைமைத்துவம் இருக்கும். இது என்னுடைய தேர்தல். சிலர் சொல்லியிருந்தார்கள், அவர் தேர் கேட்கவில்லை, சேர் கேட்கிற நேரம் நாம் வாக்களிப்போம், இப்ப மாறிப்போடு சொல்லியிருந்தார்களாம். நீங்கள் விரும்பினால் நான் தேர்தல் கேட்கின்ற போது நீங்கள் மாறி வாக்களியுங்கள், அது என்னை மாத்திரம் தோல்வி அடைய செய்யும். இந்த தேர்தலில் நீங்கள் எடுத்து வாக்களித்தால் முழு முஸ்லீம் சமுதாயத்தையும் நீங்கள் தோல்வி அடைய செய்வீர்கள். முஸ்லீம்கள் வெளியேறிவிட்டார்கள், ஹக்கீம் வெளியேறிவிட்டார், ரிஷாத் வெளியேறிவிட்டார், அமீரடி வெளியிட்டார், எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் என்ற நிலையில் முஸ்லீம்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முஸ்லீம் சமூகம் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தது, ஜனாதிபதிக்கு வாக்களித்தது, லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே மஹிந்த ராஜபக்ச அந்த வெற்றியினுடைய பங்காளர்கள் இந்த மாவட்டத்தில் முஸ்லீம்கள் என்ற செய்தியை நாம் உயர்த்திச் சொல்ல வேண்டும். அந்த வாக்குகளின் மீது நின்று கொண்டுதான் அந்த முஸ்லீம்களை நாம் பாதுகாக்கப் போகின்றோம். கடந்த காலங்களை விடவும் 9ஆம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய சுமைகளை எங்களுடைய தோழிகளில் சுமந்து கொண்டுதான் இந்த சமுதாயத்துக்காக நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம். அவ்வாறான சந்தர்ப்பம் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும், எங்களுக்கு வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய அரசியல் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். பொதுபல சேனை எத்தனை சேனாக்கள் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு முகமெடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அவற்றுக்கு முகமெடுப்பதற்கு அதிகாரம் தேவை, சக்தி தேவை. அந்த பலத்தையும் சக்தியையும் தான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். உங்களுக்கு கேட்டு நிற்பது அதனை தாருங்கள் என்று. அதற்கு மாறாக கோடைகளை போன்று ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இந்த சமுதாயத்தை குடிக்கு தள்ளுகின்ற தலைமத்துவமாக நாங்கள் இருக்க முடியாது. மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஒற்றுமை எங்களுக்கு முக்கியம். அந்த ஒற்றுமையிலேதான் எங்களுடைய வெற்றி தங்கியிருக்கிறது. இன்று வரையும் அந்த ஒற்றுமைதான் இந்த மாவட்டத்திலே எங்களை பாதுகாப்பு அல்லாஹ்வின் உதவியோடு இந்த மண்ணிலே நாங்கள் இன்று பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் எந்த ஒரு நகரத்திலும் இல்லாத அபிவிருத்தி வேலைகளை இந்த மண்ணிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் உங்களுடைய ஒற்றுமைதான். அந்த ஒற்றுமை யாரும் சீர்குலைப்பதற்கு நினைக்க முடியாது. எல்லோரும் வருடத்தில் கேளுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்கள். நாங்கள் சொன்ன கொள்கை ரீதியாக விடயங்களுக்கு பதில் தந்தாக வேண்டும். காத்தாங்குடியிலிருந்து மைத்திரிபால சிறிசேன சொல்கிறார், காத்தாங்குடிக்கு நான் எம்பி வருவேன், ஐந்து கிழமை சிங்க சுபகாதியாரை காட்டி நான் இவரை டிப்டி மினிஸ்டர் ஆக்குவேன். எங்க ஆக்குற தொகுதியே இல்லை, எம்பியாகவே முடியாது, எப்படி நாங்க மினிஸ்டராக எம்பியாக இதெல்லாம் செய்கிறாரு. இப்படி ரோட்ல நின்று பேசி இதெல்லாம் சட்டத்தில் சொல்லுவோம், கொள்கையில் வரணும். இப்படி ஏமாத்தி மேலே என்று சொல்லி எங்களை ஏமாற்ற முடியாது. மிக தெளிவான உடன்படிக்கைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ரிஷாத் பதிவி அவர் நேற்று இன்றைய பத்திரிகையை பாருங்கள், விடுதலை பத்திரிகையிலே சகோதர முன்னாள் அமைச்சர் ரோஃபக்கின் ஒரு இன்டர்வியூ இருக்கிறது, அதை பாருங்கள். பேட்டி வந்திருக்கிறது. அவர் கேட்கிறார், மிருகர் நீங்கள் மைத்திரி பரம்பரிக்கை செய்தீர்களா? நாங்கள் எதுவுமே செய்யவில்லை, நம்பிக்கையோடு போயிருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்தை குடியோண்டி புதைக்கின்ற இயக்கம் ஜாத்திகைகள் உரிமையை புதுவேலை செய்யணும். ஒரு மக்கள் மதையன் முட்டால் ரோட்டில் சட்டம் போட்டு சண்டை பிடிக்கிறவர். ஆனால் ஜாத்திகைகள் உரிமையை இஸ்ரேலர்களை கொண்டவர்கள் மூளையை பயன்படுத்தி அடியோடு மரத்தை கிளப்புகிறவர்கள் மிக மோசமானவர்கள். ஜாதிக இடஒருமையுடைய தலைவர் இன்று மேடை மேடையாக மைத்திரிக்காக பேசித்திருக்கின்ற சந்திக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை பற்றி அவர் எழுதியிருக்கின்ற புத்தகம் இருக்கிறது, 3 வருடங்களுக்கு முன்பு எழுதின புத்தகம், கண்ணீர் அடிக்க வேண்டிய தரும். அந்த புத்தகத்தை பார்த்தவர்கள்தான் என்னுடைய முழு சொத்தை விட்டு ரோட்டுக்கு வந்தாலும் சரி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பூர்வீகத்தை வரலாற்றை சொல்லியாக வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். பண்டாந்தரத்தான்கள், கள்ளத்தோழி, கள்ளவிகள், குடுகடத்தல், நூறுவர்கள் வரலாறு இல்லாதவர்கள் கடத்தலுக்கு வந்தவர்கள் என்று இந்த சமுதாயத்தை எடுத்துருவிலே மிக மோசமாக நூல்களை எழுதிய சந்திக்க ரணவக்கரான் மைத்திரிபால சிறுசேனையினுடைய சாவி. மற்றவர்களால் போடுகாய்கள் எந்த உடன்படிக்கையும் இல்லாமல் எந்த உடன்பாடும் இல்லாமல் மைத்திரிபால சிறுசேனையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் மன்னிக்க வேண்டும், பெருமை காக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் முடிவுகளை எடுக்கின்ற போது எங்களுடைய சமுதாயத்தை அழிவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பிரச்சனை இருக்கிறதா? எல்லாரும் பிரச்சனை இருக்கிறதா? வீட்டில் எந்த பிரச்சனை இருக்கிறதா? பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்வதல்ல, பேச்சுவார்த்தைகளினூடாக அமைதியாக பொறுமையாக இருந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லா இருந்த 8 ஆண்டுகளில் நீங்கள் எல்லோரும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் காட்டுகின்ற ஆர்வத்தை விடவும் அதிகமான ஆர்வத்தை காட்ட வேண்டும். அந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவுக்கு நாங்கள் வெற்றி வைக்க அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வாக்கு. வெற்றி லட்சணத்தை அளிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த மண்ணிலே நிரந்தரமாக முஸ்லிம் பிரபுத்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற வாக்கு. வெற்றி வைக்க அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே மத சுதந்திரத்தை பேணிக்கொண்டு ஆடு மாடுகளை அறுத்துக் கொண்டு குர்பான் கொடுத்துக் கொண்டு பாதுகாப்பதற்கான வாக்கு. அந்த அடிப்படையில் பிரார்த்தனைகளோடு இன்ஷா அல்லாஹ் வாக்களித்து 9ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற போது இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை லட்சம் முஸ்லீம்களும் எங்களை பாதுகாத்தவர்கள், மட்டக்களப்பு முஸ்லீம்கள் எங்களுக்கு உரிமை வழங்கப் போகின்றவர்கள், மட்டக்களப்பு முஸ்லீம்கள் இந்த முஸ்லீம்கள் தான் எங்களுடைய தலைமைத்துவம் என்று சொல்லுகின்ற அந்த சமுதாயமாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் மாற வேண்டும் என்று உங்களிடம் விடைபெறுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.